இப்படி தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ உண்மைகளை நேரடியாக ஆராய்ச்சிது ஆதிசங்கர் பெருமான் கண்டிருக்கிறார். புத்தர் பிரான் எவ்வளவு மகத்தான ஒருவர் என்பதை ஆதிசங்கர் பெருமான் கண்டிருக்கிறார். தன்னுடைய வகுப்புகளில் நிரம்ப புத்தர் பெருமான் உதாரணங்கள் எல்லாம் எடுத்து செல்வார். ஆக இந்த ஆற்றல் காலத்தை பற்றி சொன்னேன். அன்பர் குருமூர்த்தி அவர்கள் இந்த கூட்டத்தின் அமைப்பாளர், அவர் அண்மையிலே மியான்மார் சென்றிருந்தார். அங்கே ஒரு இடத்துல ஒரு புத்த சமயத்தை சார்ந்தவர்கள் மிகவும் சாத்வீகமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். புல்லால் உணவு கிடையாது, அங்கே முழுக்க முழுக்க காய்கறி உணவு தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். வந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதாம். அங்கே காலையிலே சமையலை தொடங்கி விடுக்கிறார்களாம். ரொம்ப அரிசி காய்கறிகளை தான் வந்து சேர்க்கிட்டுருந்தோம். இரவு நேரம் எத்தனை நேரம் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் உணவு படைப்பது, எளிய உணவு போதிய அளவு படைப்பது என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஒரு பெரிய ஏரியாவே, ஒரு வட்டமே அப்படி இருக்கிறது, பரப்பளவே அப்படி இருக்கிறது என்று சொன்னார் அவர். அங்கே கார் மோதிக்கொண்டால் கூட போராட்டம் வாக்குவாதம் எதுவும் வருவதில்லையா. இவர் சென்ற கார் இன்னொரு கார் மோடி தட்டி நின்று விட்டு தான் ரெண்டு டிரைவர்களும் இறங்கினார்களாம். பேசி வந்து பார்த்தார்களாம் யாருடைய தவறாக இருக்க முடியும் என்று. தவறு செய்து ஒத்துக்கொண்டாராம். நான் தான் இங்கே கவனமாக வந்திருக்கேன், தவறு நிகழ்ந்து விட்டது, ரிப்பேர் செய்வதற்கு எவ்வளோ வேண்டும், 1000 ரூபாய் வேண்டுமோ வச்சிருந்தாராம். ஏன்னா 1000 ரூபாய் இல்லையே, 600 ரூபாய் தானே இருக்கிறது, 600 ரூபாய் கொடு போதும், 400 ரூபாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிவிட்டு சுமூகமாக பிரிந்து சென்று விட்டார்களாம். அப்படி எந்த சண்டை சித்திரம் இல்லை, மிக அந்யோன்யமாக வாழ்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சில புத்த பிக்ஷுகள் இங்கே அழைத்து கொண்டு வந்து குருமூர்த்தி அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார். சென்னை நகர் பல பகுதிகளில் அவர்கள் உணவு கேட்டு பிக்ஷைக்கு வருவார்கள் இல்லையா, பிக்ஷைக்கு வருவார்களை கேட்க மாட்டார்கள் அவர்கள். ஒவ்வொரு பகுதியிலும் சாலையின் நடுவிலே செல்வார்கள். அப்படி ஒரு ஊர்வலம் ஏற்பாடு செய்ய வேண்டும் பல பகுதிகளில் முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு, அந்த பகுதிகளுக்கு குடியிருப்பு பகுதிகளில் நோட்டீஸ் கொடுத்து விட்டு புத்த பிக்ஷுக்கள் நாளைக்கு உணவுக்கு வருவார்கள் என்று சொல்லி இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் சென்று உணவளிக்கிறதை பெரும்பேராக கருதினார்கள். அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். இத்தனை புத்தர் பெருமான் செய்து வைத்திருக்கிறாரே, அவர் காலத்திற்கு பின்னாலே கூட அந்த அருளாட்சி செயல்பட்டு கொண்டு போயிருக்கிறது. அவர் தத்து வழி வந்த ஒரு அரசன், மகாநாமா அவனுடைய பெயர். இன்னொரு அரசன் இருந்தான், கொடுங்கால் அரசன், விரோதகன் அவனுடைய பெயர். இந்த விரோதகனானவன் மகாமாயா நாட்டின் முடி படையெடுத்து வந்து இந்த அரசனையும் போர் வீரர்களையும் சிறைப்படுத்தி விட்டான், சிறையில் அடைத்து விட்டான். மகாமாயா ஒரு விண்ணப்பம் போட்டான் வெற்றி கொண்ட அரசனுக்கு, போர் நான் அரசியல் தொழிலுக்கு வந்து விட்டேன், நான் தோற்று போனேன், சிறையில் இருக்க வேண்டியவன் தான். ஆனால் என் போர் வீரர்கள் எல்லாம் ப்ரொஃபஷனல் வாரியர்ஸ் அல்ல, அதாவது தொழிலுக்காக போராட்டத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அவர்கள் விவசாய தொழில் மர வேலை செய்யல் அத்தனை செய்து கொண்டிருந்தார்கள். நாட்டுக்கு ஆபத்து என்றவுடன் ஆயுதமேந்தி தாங்கி நாட்டை பாதுகாக்க வந்தார்கள். நான் தோற்றுப்பதே அவர்கள் சிறையிலே சிக்கிக் கொண்டு விட்டார்கள். ஆக அவர்கள் குடும்பம் அங்கே பராமரிப்பு இல்லாது தவித்துக் கொண்டிருக்கோம். நான் சிறையிலே இருக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவர்களை இனி விடுவித்திட வேண்டும். வெற்றி கொண்ட அரசன் சொன்னானா, இந்த கோட்டையை சுற்றி ஒரு பெரிய அகழி இருக்கிறது இல்லையா, நாளை காலை சூரிய உதயத்தில் இந்த அகழியின் கரைக்கு உன்னை அழைத்து கொண்டு வருவேன். நீ என்ன செய்ய வேண்டும், அந்த தண்ணீருக்குள்ளாக நீந்தி செல்ல வேண்டும். உன் தலை மறைந்ததும் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். நீ மூச்சடிக்க உள்ளே இருப்பாய் இல்லையா, மீண்டும் நீ வெளியே சுவாசத்திற்காக வருவாய் இல்லையா 2-3 நிமிடத்தில். அதுவரை சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கும். நீ உன் தலை தெரிந்ததும் மீண்டும் சிறைச்சாலை கதவுகளை மூடி விடுவோம். அதற்குள்ளாக தப்பிச் செல்லுகிறவர்கள் தென்று விடலாம், விடுதலை மேற்கொண்டு விடலாம். மகாநாமா கேட்டான் நம்ம விரோதகனிடம், நாளை காலையை வர செய்வோம், அதற்கு முன்னால் அந்த இடத்தை நான் பரவிடலாமா. விரோதகன் அழைத்து கொண்டு வருகிறான். கரையிலிருந்து சுற்றுமுற்றும் மகாமாயா பார்க்கிறான், எதிர்க்கரையும் பார்த்துக் கொள்கிறான். மறுநாள் காலையிலே சூரியோதய நேரம், நாட்டு மக்கள் எல்லாம் கூடி விட்டார்கள். அங்கே மகாமாயா தண்ணீருக்குள்ளே நீந்தி செல்கிறான். செல்லுகின்ற பொழுது சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன. விரோதகன் வெற்றி கொண்ட அரசன் எண்ணினான், 2-3 நிமிடம் இருக்கப் போகிறான், தப்பி செல்லவன் செல்லட்டும் என்று. 5 நிமிடம் ஆனது, வெளியே வரவில்லை. இதை யோக பயிற்சி மேற்கொண்டிருப்பான் என்னமோ, கும்பகம் பயின்று இருக்கிறான் போல இருக்கிறது. இன்னும் 5 நிமிடம் கொடுத்து பார்க்கலாம் என்று கொடுத்து பார்த்தான். 10 நிமிடம் வந்து வெளிவரவில்லை. வான் உடனடியாக நீச்சல் வீரர்களை செலுத்தி அங்கேயும் தொழாவி தடைச்சொன்னான். அவர்களுக்கும் கிட்டவில்லை என்னவானது என்று. உடனே உத்தரவு போட்டான் என்று, அகழிக்கதவுகளை திறந்து விட்டு விடுங்கள், அகழி இந்த மோட்டில் இருக்கக்கூடிய நீர் வெளியே சென்று விடட்டும் என்று. அவர்கள் அந்த கதவுகளை திறந்து விட்டார்கள். நீண்ட நேரமானது, ஒரு 8 அடி தண்ணீர் இருந்தது, குறைந்து வருவதற்கு நீண்ட நேரமானது. நீண்ட நேரமான பிறகு தண்ணீர் குறைய குறைய அவர்கள் கண்டார்கள், அந்த தோல்வியுண்ட அரசன் என்ன செய்திருக்கிறான், நீந்தி சென்று முந்தின நாளே தடையம் பார்த்து வைத்துக் கொண்டிருந்தான் இல்லையா, தண்ணீரில் நீந்தி சென்று தண்ணீருக்குள்ளாக அங்கே எதிர்கரையிலே ஒரு மரம் இருந்தது தண்ணீரை ஒட்டி. அந்த மரத்தின் வேரில் தன் தலைமுடி, நீண்ட தலைமுடி வைத்திருப்பார்கள் அப்பெல்லாம் மன்னர்கள் எல்லாம், தலைமுடி அந்த வேரிலே சுற்றி நல்ல கடுமையான ஒரு முடிச்சை போட்டு வைத்திருந்தான். சுவாசம் இல்லாத அவனாலே தப்பி வர வேண்டும் என்றாலும் இயலாத அளவுக்கு அப்படி செய்து வைத்திருந்தான். எப்படி ஒரு முடிவை எடுத்தான், இப்படி என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய நாட்டு மக்களை விடுதலை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக வெற்றி கொண்ட அரசன் எண்ணினான். ஒரு புத்தர் பெருமான் தத்துவம் இந்த அளவு உயிர் தியாகம் செய்கின்ற அளவுக்கு ஒருவனை ஊக்குவித்திருக்கிறதே எதற்கண்டு. அந்த நாட்டை அவனுடைய வாரிசுக்கு திருப்பி கொடுத்து விட்டானா, தன்னுடைய நாட்டுக்கும் மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு கொடுங்கோன்மை முழுவதும் நீங்கினவனாக புத்த பெருமான் கருத்துக்களை பரப்பதிலேயே தன் வாழ்நாளை செலவிட்டான் என்பதாக குறிப்பு சொல்கிறது. அந்த அளவுக்கு தலைமுறை தலைமுறையாக இந்த அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் புத்தர் பெருமான் என்றான பிறகு அந்த பகுத்தறிவு வாதத்தை வைத்துக்கொண்டு நாம் நிச்சயமாக வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொண்டுதான் ஆக வேண்டாம்.